இதான் கடைசி செய்தி. இந்த மூணு நாள்ல இப்பொழுது நான்காவது கட்டளையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பத்து கட்டளைகள் ஒன்றாகிய நான்காவது கட்டளை. அந்த நான்காவது கட்டளையின் அவசியத்தை நாம் யாத்ராவும் 20வது அதிகாரம், அது மட்டுமல்லாம புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே எந்த அளவுக்கு அதன் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார் என்று பார்த்திருக்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்க போறோம், நமக்கு இந்த நேரம் மட்டும்தான் இருப்பதனாலே சில பேர் சொல்லுவாங்க, ஒரு அவருடைய கேள்வி ஒன்று இருக்கு, அந்த கேள்வி வந்து பொதுவான கேள்வி, அதுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரச்சனையா இருக்கு, கர்த்தருடைய ஓய்வு தான் இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. யாத்ராமம் 20வது அதிகாரத்திலே மோசேக்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்து அந்த 10 கட்டளைகளுக்குள் 4ஆம் கட்டளையை ஓய்வு நாளை பற்றி சொல்லி இருக்கிறார். ஆகவே அதற்கு முன்பாக மனித குலத்திலே ஓய்வு நாள் இருந்ததில்லையே. ஆகவே அந்த யாத்ராமம் 20லே கொடுக்கப்பட்ட கட்டளைகள் யூதர்களுக்கு மட்டுமே உரித்தானது, நமக்கு இல்லை, முழு மனித குலத்துக்கும் இல்லை என்று சொல்வார். இதையே பார்க்க வேண்டியது, ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுடைய இதயத்தில் இருந்து விடலாம். ஆனால் தவறான கேள்வி, அதுக்கு பதில் அவசியமாக இருக்கு. அது முதலாவது நாம் பதில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது மோசே தன்னுடைய 5 நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டு 5 நூல்களை மோசே எழுதியிருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரை இந்த 5 நூல்களை, நியாயப்பிரமாணம் ஏனைய நூல்களை பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் என்று சொல்வது வழக்கம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் அது பழைய ஏற்பாடு. மோசே ஆதியாகமத்தை எழுதின பொழுது என்ன நோக்கத்திலே அதை எழுதினார்னு நம்ம பார்க்கணும். அதாவது யாத்ராமம் 20வது அதிகாரம் 10 கட்டளைகளில் ஒன்றாக 4ஆம் கட்டளை இருக்கிறது, அதற்கு முன் இல்லாததால் அது நமக்கு அனாவசியமானது என்று சொல்லுகிற வாதம் தவறு. ஏன்? ஓய்வு நாளை பற்றி மட்டும் தெளிவான விளக்கங்களை கொடுப்பதற்காக மோசே ஆதியாகமத்தையோ யாத்ராகமத்தையோ எழுதவில்லை. என்ன நோக்கத்தில் அந்த நூலை எழுதியிருக்கிறார்கள் பார்க்கும் தெளிவான போதனை அது பற்றி இருக்கிறதான் முக்கியமே தவிர, ஒவ்வொரு சாப்டர்லையும் அதை பற்றி எழுதியிருக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஓய்வு நாள் மட்டும் உருவாக்கப்படவில்லை படைப்பிலே. படைப்பில் 3 காரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த படைப்பில் ஆண்டவர் உருவாக்கிய காரியங்கள் என்றென்றைக்கும் நிலையான காரியம். என்னென்ன படைப்பில் உருவாக்கினார் ஆண்டவர்? திருமணத்தை படைப்பிலே உருவாக்கினார். மனிதனை படைத்த ஆண்டவர் அந்த மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு துணையாக ஏவாளை படைத்தார். திருமணம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? படைப்பில் ஏற்படுத்தப்பட்டது. அது படைப்பில் உருவானது. அது ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கை நடத்துவது ஆண்டவரால் அன்றே ஏற்படுத்தப்பட்டது. அவர் வருகிற வரையும் சமுதாயத்தில் இருக்கு. உழைப்பு படைப்பில் ஏற்படுத்தப்பட்ட இன்னொன்று. மனிதன் உழைப்பதற்காக பிறந்தான். மனிதனை படைத்த தேவன் என்ன சொன்னார்? இது எல்லாம் உனக்கு தருகிறேன், நீ நிலத்தை பண்படுத்தி உனக்கு தேவையான எல்லாவற்றையும் இவற்றை எல்லாம் ஆண்டு செய்துக்கோ. சும்மா இருப்பதற்காக மனிதன் படைக்கப்படவில்லை. ஆகவே மனிதன் உழைக்க வேண்டும். அவர் வருகிற வரையும் மனிதனுக்கு உழைப்பு கொடுக்கப்பட்டது, நிரந்தரமானது இந்த உலகத்தில். 3வது ஓய்வு நாள். 7வது நாளிலே அந்த நாளை உருவாக்கி அதை மனிதனுக்காக அவனுடைய நன்மைக்காக ஓய்வு நாளாக ஆண்டவர் உருவாக்கினார்னு பார்க்கிறோம். இது மூன்றும் அங்கு இருக்கு. இப்ப ஆதியாகமம் பூராக, யாத்ராகமம் பூராக இந்த 3 மட்டுமா பவுல் மோசே எழுதியிருக்கிறார்? இல்லை. அது அதிகமான ஒவ்வொரு பகுதியிலும் எழுதப்படவில்லை என்பதற்காக அது இல்லை என்று சொல்வது தவறு. இப்பொழுது பார்க்க ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரத்திலே ஓய்வு நாளை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் நான்காவது அதிகாரத்திலே ஆபேலும் காயினும் ஆண்டவரை ஆராதிக்க போன பொழுது அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். சில நாள் சென்ற பிறகு, மூன்றாவது வசனம் ஆதியாகமம் ரெண்டு, ஆதியாகமம் நான்காவது அதிகாரம். சில நாள் சென்ற பிறகு என்பது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல தமிழிலே. ஆஃப்டர் அ ஃபியூ டேஸ், அதாவது வாரத்திலே, அந்த வாரம் முடிந்த பொழுது, முடிகிற பொழுது, ஏழாவது நாளிலே ஆராதனைக்காக போனார்கள் என்பதைதான் எபிரேய மொழியில அந்த பதம் குறிக்கின்றது. தமிழ்ல அழுத்தமாக அது கொண்டு வரப்படாது. ஆராதனையை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தது, ஆராதனையின் நாளை பற்றியும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. தங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து அதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வேதத்துல, பழைய ஏற்பாட்டுல, ஆதியாகமத்திலேயே நாம் அதை பார்க்கத்தான் செய்கிறோம். யாத்ராகமம் பதினாறாவது அதிகாரத்திலும் ஓய்வு நாளை பற்றி பார்க்கிறோம். ஆகவே என்ன நோக்கத்துக்காக மோசே ஆதியாகமத்தை எழுதினார் என்று பார்க்கிறோம். உலகத்தை படைத்த தேவன், மனித குலத்தை உருவாக்கிய தேவன், அந்த மனித குலம் எப்படி விருத்தி அடைந்தது, அந்த மனித குலத்தின் மூலமாக ஆண்டவர் அவர் மத்தியில் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்வது அவனுடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே அதில் கவனத்தை செலுத்துகிறார் மோசே. ஆகவே இந்த வாதம் இப்படி பல தடவைகள் பல பகுதிகளில் அடிக்கடி சொல்லப்படவில்லை. ஆகவே இது நமக்கு சொந்தமானது அல்ல யூதர்களுக்கு என்று சொல்லுகிற வாதம் மிகவும் தவறான வாதம். அது வேதம் எழுதப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதனாலே அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி ஆண்டவர் தான் படைத்த மனித குலத்தை எப்படி அவர் பாதுகாத்து அந்த மனித குலத்தின் மூலமாக அவர் கிரியை செய்கிறார், அந்த மனித குலம் எப்படி வளர்ச்சி அடைந்தது, அவர்கள் மத்தியில் அவர் என்ன செய்தார் என்று சொல்லுவதை காட்டுவதற்காகத்தான் இங்கே மோசே அந்த நோக்கத்தில் தன்னுடைய முதலாவது நூலை எழுதியிருக்கிறார். அதுவும் பரிசுத்தாவின் வழிநடத்தலின் மூலமாக எழுதியிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். பார்த்தீங்களா, இரண்டாவது பதில், இரண்டாவது பதில் சொல்லுவதற்கு முன்பு இந்த கேள்விக்கு, ஆகவே இது அதிக தடவை சொல்லப்படவில்லை என்பது ஒரு காரியத்தை இல்லை என்று ஆக்கிவிடாது. அது தவறு. பழைய ஏற்பாடு படிக்கிற முறை தெரியாததுனால அப்படி நினைச்சது. இரண்டாவது என்ன பதில், இந்த ஓய்வு நாள் யாத்ராகமம் 20 கொடுக்கப்படுவதற்கு, அந்த கட்டளையாக கொடுக்கப்படுவதற்கு முன்பு எந்த விதத்தில் நடைமுறையில் இருந்தது என்று பார்க்க வேண்டும். எந்த விதத்தில் நடைமுறையில் இருந்தது, அது இருந்திருக்கிறது. படைப்பிலிருந்து கற்றுக்கொண்ட மனிதர்கள் ஓய்வு நாளை பின்பற்றி இருக்கிறார்கள், பரிசுத்தமாக வைத்திருப்பார்கள். இல்லாவிட்டால் அதை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்க மாட்டார். அதற்கு மீறி மனிதன் வாழ்ந்திருப்பது உண்டுதான், இருந்தாலும் அதை மனிதர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாச அறிக்கையில முதலாவது அதிகாரம் வேதத்தை பற்றி, வேதத்தை பற்றி விளக்குகின்ற விசுவாச அறிக்கை, தேவனுடைய சத்தியங்கள் நமக்கு எந்த விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை முதல் அதிகாரம் தெளிவாக விளக்குகிறது. ஒரு அருமையான ஒரு சாப்டர் மகிமைக்காக, மனிதனுடைய ரட்சிப்புக்காக, அவனுடைய விசுவாசம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் அந்த சித்தத்தை எப்படி தந்திருக்கிறார், வெளிப்படையாக தெளிவாக, அதாவது 10 கட்டளைகள் போல் இதை செய்யாது என்ற விதத்திலும், உள்ள உள்ளடக்கமாக பல பகுதிகளில் அடங்கியும் கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட். எக்ஸ்பிளிசிட் ஆங்கிலத்தில் சொன்னா தெளிவாக வெளிப்படையாக, இதை செய் இதை செய்யாமல். அதுல வந்து நம்ம குழப்பம் அடைய வேண்டியது இல்லை. ஓய்வு நாளை நீ அனுசரி செய்ய. அப்படி பல கட்டளைகள் அந்த விதமாக, பல போதனைகள் அந்த விதமாக கொடுக்கப்பட்டது. வேறு போதனைகள் நம்ம பல பகுதிகளை சேர்த்து ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே வசனத்திலே ஒரே பகுதியிலேயே காணப்படாமல் பல இடங்களில் பல பகுதிகளில் காணப்படுகிறது. அந்த பகுதிகளை ஆராய்ந்து தொகுத்து பார்க்கும் பொழுது அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வெளிப்பாடு வேதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. தனிப்பட்ட விதத்தில் மனிதர்கள் மூலமா இந்த காலத்தில் வருவதில்லை. வேதம் மட்டும்தான் நமக்கு வெளிப்பா. அந்த வெளிப்படுத்தலில் இந்த ரெண்டு விதமாக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். நான் சொன்னேன் இப்பொழுது ஆதியாகம 4 1-5 உள்ள வசனங்கள் அந்த சில நாள் சென்ற பொழுது என்பதை விட 3 வசனத்தில் ஆங்கிலத்தில் இந்த ப்ரோசஸ் ஆஃப் டைம் இட் கேம் டு பாஸ் இந்த ப்ரோசஸ் ஆஃப் டைம் ஆங்கிலம் வந்து. அப்ப ஓய்வு நாள் வரப்போகிறது. அந்த 6 முடிந்து அந்த ஓய்வு நாள் வந்த பொழுது அவையிலும் கைனும் தேமிடத்தில் ஆராதனைக்கு போனார்கள் என்பதை குறிக்க அப்படி சொல்லப்பட்டார். படைப்பில் அவரே அதை ஏற்படுத்தி அதன் மூலம் காட்டி ஓய்வு நாளின் அவசியத்தை சொல்லுகிறார். அந்த ஓய்வு நாளிலே மனிதர்கள் ஆராதனைக்கு போயிருக்கிறார்கள் என்பதை நம்ம உதாரணத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறார். அதன் மூலமாக நாமும் அதை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த சில நாட்களுக்கு முன்பு என்று தமிழ்ல இருக்கிறது எபிரேய மொழியில அதே வார்த்தை வார்த்தைகள் at the end of days என்று இருக்கிறது. அதாவது நாட்கள் முடிவடைகிற பொழுது. அப்ப வாரத்தின் 6 முடிவு பெறுகிற பொழுது அந்த 7 அவர்கள் ஆராதனைக்கு போனார்கள். அப்ப 4 அதை பார்க்கிறோம். நீ யாத்திராகமம் 16 எடுத்து பார்ப்போம். யாத்திராகமம் 16:4 அங்கு என்ன பார்க்கிறோம்? இங்கே அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் பரிசிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் அவர்களின் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை நான் சோதிப்பேன். 6 அவர்களின் ஆள்தோறும் சேர்த்ததை பார்த்தும் ரெண்டத்தனையை சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்களோ. தமிழ் எப்படி இருக்கு? ரெண்டத்தனை ஒருத்தருக்காக புரியுமா? கெஸ் ஒர்க் தான் பண்ணலாம். அதாவது ஒரு நாளுக்கு மேற்பட்ட 2 சேர்த்து அன்னைக்கு சேகரித்து வைக்கிறது. 6 உனக்கு தேவையானதை நான் கொடுக்கிற பொழுது 7 ஓய்வு நாளாக இருப்பதனாலே அந்த நாளிலே நான் உனக்கு கொடுக்க போவது இல்லை. அந்த நாளில் உனக்கு சாப்பாடு தேவை. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓய்வு நாளுக்கு தேவையான உணவை நீ 6 சேர்த்துக்கோ. பாருங்க, இந்த 6 ஆண்டவர் அவங்களுக்கு உணவு கொடுத்தாரா இல்லையா? வனாந்தரத்தில் நடந்து போகிற பொழுது என்ன சொல்லி கொடுத்தார்? உனக்கு தேவையானதற்கு மேல நீ எடுக்க கூடாது. நீ தேவையானதுக்கு மேல எடுத்து கொடுத்த போனா அதெல்லாம் கொடுத்து போயிடும். ஆண்டவர் அடிக்கவும் செய்தார். அவர் சொன்னதை மட்டும்தான் செய்யும். 1-6 வரை அன்னன்னைக்கு தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தேவையான அளவு மட்டும்தான் அவர்கள் எடுக்கும். ஆனா 6 வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் தேவையானதை 6 7 தேவையான அளவு சேர்த்துக்கோ. ஏனென்றால் ஏழாவது நாளிலே உனக்கு கொடுக்க போவதில்லை உணவு, அது ஓய்வு நாளாக இருப்பதனால் அதுக்கு இன்றைக்கே தயார் செய்துக்கோ. காட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப என்ன, இஸ்ரவேல் ஒரு நாடாக கானான் தேசத்துக்கு போய் உருவாகுவதற்கு முன்பாகவே மனித குலத்திலே ஓய்வு நாள் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆராதனையின் நாளாக, கர்த்தருடைய நாளாக மனிதர்களால் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு உணவை கொடுத்த தேவனே அவர்களுக்கு என்ன சொன்னார், அந்த நாளை நீ பரிசுத்தமாக வைத்திரு. 16:29 என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியினால் அவர் உங்களுக்கு ஆறாம் நாளில் இரண்டு நாட்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார், ஏழாம் நாளில் உங்களில் ஒருவனும் தந்தன் ஸ்தானத்தில் இருந்து புறப்படாமல் அவன் தந்தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும். அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்துக்கு ஒத்து போகிறதா இல்லையா? ஒன்றை ஒன்று அங்கீகரிக்கிறது. ஆகவே அந்த ஓய்வு நாளிலே நீ சாதாரண வேலைகள் எதையும் செய்யக்கூடாது. அது ஆராதனைக்குரிய நாள், ஆண்டவருடைய நாள். ஆண்டவர்கள் தியானம் செய்வதையும் சத்தியம் கேட்பதையும் உடைய குடும்பங்கள் அந்த காரியத்தை செய்யும்படியாகவும் ஆறு நாட்கள் செய்த காரியங்களை அந்த நாள் நீ செய்யக்கூடாது என்பதற்காகவும் உனக்கு ஆறாவது நாளிலேயே ஆண்டவர் தேவையான உணவை கொடுத்து விடுகிறார். அங்க சொல்லுகிறார், இட் இஸ் அ ஹோலி டே, இது பரிசுத்தமான நாள், ஏழாவது நாள். ஆண்டவரோடு உனக்கு இருக்கின்ற உறவு சம்பந்தமான விஷயங்களில் உன்னுடைய சிந்தனையை நீ பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிற நாள். அது மட்டுமில்லாம நம்ம பார்க்கிறோம் அந்த ஆறாவது நாள்ல, அந்த ஏழாவது நாளுக்கு தயார் செய்கிற காரியங்களையும் நீ செய்யணும். ஆறாவது நாள் என்ன செய்யணும், அந்த நாள்ல செய்ய வேண்டிய வேலைகள் மட்டுமல்ல, ஏழாவது நாளில் தேவையானவற்றிற்கு உன்னை தயார் செய்வதற்காக அதை பாயில் பண்ணணும், நீ பேக் பண்ணணும். ஏழாவது நாள்ல செய்யாம ஆறாவது, அப்ப அந்த அளவுக்கு கர்த்தர் இங்க பாக்குறாரா இல்லையா? இப்ப இங்க யாத்ராகமம் 16 அதிகாரத்துல ஆண்டவர் மோசேக்கு சொல்லி மக்கள் செய்யும்படியாக சொல்லுகிற காரியங்களுக்கும் அவர் அந்த ஓய்வு நாளை பற்றி யாத்ராகமம் 20 அதிகாரத்தில் 4 கட்டளையில் சொன்னதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? இல்லை. ஆகவே முதல் தடவையாக ஓய்வு நாளை பற்றி யாத்ராகமத்தில் மட்டும் 20 அதிகாரத்தில் 10 கட்டளைகள் மட்டும் இருக்கிறது என்று சொல்லுகிறது நியாயம் இல்லை. ஆண்டவர் எப்ப படைப்பில் எதற்கு எப்படி ஏற்படுத்தினாரோ, எதற்காக ஏற்படுத்தினாரோ அதைத்தான் ஆதியாகமம் 4 யாத்திராகமம் 16 பார்க்கிறோம். அதே விஷயத்தை ஆண்டவர் என்ன செய்தார், யாத்திராகமம் 20 அதிகாரத்தில் எழுத்தில் கொடுத்தார். இதற்கு முன்பு மக்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றப்பட்டு வந்திருந்த அதே காரியத்தை எழுத்திலே தாம் கைப்பட எழுதி கொடுத்தது மட்டும்தான் வித்தியாசம். 20 அதிகாரத்தில் இஸ்ரவேலும் சகல மக்களும் அதை நினைவு கூர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர் கட்டளைகளில் ஒன்றாக அதை யாத்ராகமம் 20 கொடுத்திருக்கிறார். இதை தவிர வேற வித்தியாசம் இல்லை. அவர் ஓய்வு நாளை அதை ஆண்டவருக்காக பயன்படுத்துவதற்கு பாவத்தின் காரணமாக, உலகத்தின் தொடர்பு காரணமாக கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு அதை விசேஷமாக பார்க்க தயங்குவது அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்துக்காட்டு. அறியாமையின் காரணமாக, வேத அறியாமையின் காரணமாக ஓய்வு நாளை நீங்கள் இந்த படியாக பார்த்து இதுவரையும் அனுசரிக்காமல் இருந்தால் இனியாவது உங்களை திருத்துக் கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியமானது. ஏசாயாம் 58வது அதிகாரத்தை பார்ப்போம். இந்த 58வது இது வந்து யாத்திராகமத்தை எல்லாம் கடந்து வருகிறோம். அங்க என்ன சொல்லுகிறான் 58வது அதிகாரத்தில், உன் பரிசுத்த 13வது வசனம், உன் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. நம்ம யாத்திராமம் 16 இருந்ததுக்கு இது வித்தியாசமே இல்லை. உனக்கு இஷ்டமானதை அன்றைக்கு செய்ய அனுமதி இருக்கவில்லை, இப்பொழுதும் அனுமதி இல்லை. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் நினைவுக்கு வருகிறதா இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுடைய நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக நீ எண்ணு. அப்படி எண்ணுவாயானால், அப்படி நினைத்து நடந்து கொள்ளுவாயானால், அப்பொழுது கர்த்தரின் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். ஓய்வு நாள் ஒழுங்கா அனுசரிச்சா அவருக்குரிய சந்தோஷத்தோட இருக்கிறார். அது உண்மையா இல்லையா? இவ்வளவு நேரம் அதிகமா ஆண்டவரை பத்தி சிந்திப்பதும், ஆண்டவரை பத்தி பேசுவதும், ஆண்டவருடைய காரியங்களை செய்வதிலும் ஈடுபடுகிறோமோ, அந்த அளவுக்கு ஆவியில் நாம் நிரம்பி இருப்போமா இல்லையா? அதுதான் இங்க சொல்லுகிறது. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இது வந்து பழைய ஏற்பாட்டில் பல பகுதிகளிலும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற ஒரு காரியம், ஒரு போதனை. ஏதோ யாத்திராகமத்தில் மட்டும் சொல்லி இருப்பதாகவும், புதிய ஏற்பாடு இதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை என்றும் ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மாற்கு 2வது அதிகாரம், மத்தை 12வது அதிகாரம், இதெல்லாம் என்னத்தை சொல்லுகிறது? எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது. பல உதாரணங்கள் ஓய்வு நாளிலே அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், சபை என்ன செய்தது என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வாசித்து பார்க்கிறோம். இன்னும் நல்ல தெரிஞ்சுக்கணும், இந்த வாதம் அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணப்படணும்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம பைபிள் நம்ம தூக்கிக்கிட்டு போற அளவுக்கு இப்படி இருக்க முடியாது. எவ்வளவு பெருசா இருக்கணும். வேதம் படிப்பதில் புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தால் அந்த விஷயம் புதிய ஏற்பாட்டில் மறுபடியும் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் அது இருக்கிறது என்பதை அறிந்து புதிய ஏற்பாட்டில் அதை நம்ம பின்பற்றணும். ஒரு விஷயத்தை நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்திலே, இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே பின்பற்ற அவசியம் இல்லை என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டிலே அப்படி செய்ய தேவையில்லை என்று சொல்லி இருக்க வேண்டும். உதாரணம் சொல்லுகிறேன், சடங்கு சம்பந்தமான சட்டங்கள் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதி புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவசியம் இல்லை. எப்படி சொல்லுகிறோம்? ரோமரிலும் கலாத்தேயரிலும் கொலோசேயரிலும் இன்னும் பல பகுதியிலும் விருத்த சேதனம் அது சம்பந்தமான சடங்குகள் தேவையில்லை தேவையில்லை என்று பவுலும் மற்ற நிருபத்தை எழுதியவர்களும் அடிக்கடி சொல்லி இருக்கிறார்கள். ஏன்? அவை இயேசுவிலே நிறைவேறின. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே போதனையாக கொடுக்கப்பட்ட ஒன்று புதிய ஏற்பாட்டிலே அவசியம் இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருந்தால் ஒழிய அதை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த சொல்லுகிறது வேத விளக்க விதிமுறைகள்ல ஒண்ணு இது, ஹெர்மெனியூட்டிக்ஸ் சொல்லுவாங்க. வேதம் படிக்கிற நேரம் இந்த விதிகள் நம்ம மனசுல வச்சு படிக்கணும். இது தெரியாம வேதம் படிக்க முடியாது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் இருப்பதை புதிய ஏற்பாட்டு தெளிவாக நிராகரிக்காமல் இருந்தால் அது எக்காலத்துக்கும் உரியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே தான் டைமிங் கொடுக்கிறது. ஒழுக்க கட்டுப்பாடுகள்
புதிய ஏற்பாட்டில் தொடர்கின்றன. அதனால தான் தன் தாயினுடைய மனைவியோடு உறவு வைத்திருந்த ஒருவனை அது தவறு என்று சொல்லி அவன் சபை நடவடிக்கை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 5 அது பழைய ஏற்பாட்டில் லேவியர் அதிகாரத்தில் 18 சொல்லப்பட்டிருப்பதனால். அந்த விதி புரிந்ததா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு போதனை புதிய ஏற்பாட்டில் தேவை இல்லை என்று தெளிவாக ஒரு வசனத்திலாவது சொல்லப்பட்டிருக்காவிட்டால் பழைய ஏற்பாட்டில் இருப்பதை புதிய ஏற்பாட்டில் தொடரும். அந்தபடியாக பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தப்பட்ட ஓய்வு நாள் புதிய ஏற்பாட்டில் அவர்கள் பின்பற்றியதைத்தான் நாம் பார்க்கிறோமே தவிர அது தேவையில்லை என்று புதிய ஏற்பாடு எங்குமே சொல்லவில்லை. இதுக்கு மேலேயும் உங்களை நான் கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு நம்ம இருதயம்தான் மோசமா இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தையை அவரே உதாரணமாக இருந்து காட்டி ஏற்படுத்திய காரியங்களை நாம சுவாசிகள் கவனக்குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? தனிப்பட்டவர்கள், குடும்பஸ்தர்கள், குடும்ப தலைவர்கள், குடும்பம் இருந்தா உங்க மனைவிகள் கூட ஓய்வு நாள்ல மாட்டை போல உழைக்கும்படி வைக்காதீங்க. ஓய்வு நாள்ல ரொம்ப சாப்பிடணும்னு இருக்கா? இல்ல, ஆராதனைக்கும் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஒரு தேவையான அளவு இருந்தா போதும். அப்ப முழு குடும்பமாக பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து ஓய்வு நாளை சரியானபடி வைத்திருக்க பார்த்து கொண்டீர்களானால் ஆலயத்துக்கு போய் வேதத்தை வாசித்து வேத நூல்களை வாசித்து குடும்பமாக ஓய்வு நாளை பின்பற்றினால் அந்த குடும்பம் நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும். எதிர்காலத்துக்கு விதை போடுகிற குடும்பமாக அதுதான் ஏசாயா 58:13-14 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கு. வாலிப பெண்களாகவும் வாலிப பிள்ளைகளாகவும் இருக்கிறீங்க நீங்க வந்து இன்னைக்கு படிப்பு அவசியம், வேலை செய்வது அவசியம், அதெல்லாம் அவசியமாக இருந்த பொழுதும் ஆண்டவருடைய பேச்சை கேட்காம ஓய்வு நாள்ல போய் எக்ஸாமுக்காக படிக்கிறது மற்ற விதமான காரியங்கள் செய்வதனால உனக்கு படிப்புல தேவை ஜாபே கிடைச்சாலும் ஆண்டவர் கிடைக்காம போயிருவார். நாம வேலை செய்வது படிக்கிறது எல்லாம் கர்த்தருடைய மகிமைக்காக செய்வதாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை நிராகரித்து அப்படி செய்கின்ற காரியங்கள் அவருக்கு மகிமையை கொண்டு வராது. ஓய்வுனால அனுசரிக்க பாதம் விசுவாசிகளாக ஆண்டவர் உனக்கு மகிழ்ச்சி மனமகிழ்ச்சியை கொடுப்பார், உயர்த்துவார். ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஸ்காட்லாந்து நாட்டில் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயக்காரன் இருந்தான். அவர் ஒலிம்பிக்ல ஓடுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட எரிக் லிட்டில் என்ற பெயர். அது படமாக கூட எடுக்கப்பட்டிருக்கிறது. சாரியட்ஸ் ஆஃப் ஃபயர் படமாக எடுக்கப்பட்டது. அப்ப அந்த எரிக் லிட்டில் வந்து 100 மீட்டர் ஓட்டத்துல ஓட்ட பந்தயத்துல நல்ல வேகமாக ஓடி ஓடக்கூடியவர். ஆகவே பிரிட்டனை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஒலிம்பிக்கு அவர் தயார் செய்து அது ஜெர்மனியில அந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அங்கு போனார். அப்படி போன பொழுது அந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் வேறொரு நாள்ல ஆரம்பத்தில் இருந்தது. அது லிட்டலுக்கு தெரிந்தது. ஏதோ ஒரு காரணத்தினாலே ஞாயிற்றுக்கிழமைக்கு அதை மாற்றி விட்டார்கள். அந்த ஒலிம்பிக் பந்தயத்துக்கு எல்லாம் போன பொழுது பிரிட்டன் ராஜாவும் அங்கு போயிருந்தார். அதை பார்க்க அப்ப எரிக் லிட்டல் ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட சொல்லிட்டாரு, பிரிட்டிஷ் கமிட்டி அங்க எல்லாம், நான் ஓய்வு நாளில் அதை ஓட மாட்டேன். 100 மீட்டர் ஓட்டத்துக்காக பிரிட்டன்ல வேற யாரும் இல்லாம நீதான் பெஸ்ட்னு தெரிவு செஞ்சு இங்க கொண்டு வந்தா அது அது ஞாயிற்றுக்கிழமையில வருதுன்றதுக்காக நீ ஓட மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ராஜா கிட்டையும் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டான் வா. ஆனா லிட்டில் முடியவே முடியாதுன்னு மரியாதையா சொல்லிட்டாரு. ஏன்னா அது என்னுடைய ஆண்டவருடைய நாள், அந்த நாள் நான் ஓடித்தான் இது பண்ணணும்னு சொன்னா உனக்காக ஓடாட்டி நாட்டுக்காக ஓடு, நாட்டுக்காக ஓடு, ராஜாவுக்காக ஓடு. என்ன செய்தாலும் என்னுடைய ராஜாவை மீறி இந்த ராஜாவை நான் மதிக்க கூடாது. அவ்வளவு லிட்டலி யோசிச்சு பாருங்க. இதுக்காகவே தயார் செய்து இதுக்காகவே வந்து ஓடி தோக்குறதே ஒரு பெரிய இழப்பு, ஆனா ஓடாமலேயே விடுவது. ஆனா கர்த்தருடைய நாள் அதை செய்யக்கூடாது என்று அத பெருசா நினைக்காம வேதம் சொல்லுகிறது, உன்னை என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அப்ப என்ன நடந்தது? லிட்டிலுக்கு ஓட முடியாம போச்சு. அப்ப அந்த வாரத்துல ஒரு 400 மீட்டர் ஓட்ட பந்தயம் வந்தது. எரிக் லிட்டில் தெரிவு செய்யப்பட்டிருந்ததும் 100 மீட்டர், 100 மீட்டர் ஓடுறவனுக்கு 400 மீட்டர் ஓடுறது கஷ்டம், 1200 மீட்டர் ஓடுறது கஷ்டம். ஓட்ட பந்தயம் ஓடி பார்த்தவங்களுக்கு அது தெரியும். நான் அதுல ஈடுபட்டு இருந்ததுனால, ஏன்னா 100 மீட்டர் ஓடுறது ரொம்ப டெக்னிக் வித்தியாசம், ரொம்ப வேகமா ஓடணும். 100 மீட்டர் ஓடுற நேரம் ஃபர்ஸ்ட் 10 மீட்டர்ல நீ எந்த அளவுக்கு வேகமாக ஓடுகிறாயோ அதுதான் பிறகு உதவி செய்ய போகும். 400 மீட்டர் ஓடுறவன் குதிரை ஸ்பீட்ல பேர்த்து மொத்த மீட்டர்லாம் ஓடினான்னா அவன் குதிரை மாதிரியே இறக்கி இறக்க கடைசி முடிக்க முடியாம போயிடும். டெக்னிக் வித்தியாசம். இப்ப 400 மீட்டர் ஓட வேண்டிய பிரிட்டிஷ் டீம்ல இருந்தவனுக்கு சோகம் போச்சு, அப்படி ஓட முடியவில்லை. அப்ப யார் ஓடுறது? சோ கமிட்டி வந்து கேட்டுச்சு, லிட்டில் நீங்க ஓடுவீங்களா? ஆனா அந்த ஓட வேண்டியது வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்ல, ஓய்வு நாள் அல்ல. அப்ப இறக்கி சொன்னாலும் சரி ஓடுறேன். அப்ப 400 மீட்டர் அந்த ஓட்டப்பந்தயம் ஓடுவதற்கு தன்னை தயார் செய்து கொள்வதற்கும் தேவையான ரொம்ப நாட்கள் லிட்டிலுக்கு இருக்கல. அப்ப அந்த நாள் வந்தது. எரிக் லிட்டில் 100 மீட்டர் தான் ஓட தெரிந்த மனிதன் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை ஓட ஆரம்பித்தார். பார்த்தவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, இந்த மனுஷன் ஓடுறான், மற்ற நாட்டு சேர்ந்தவங்களும் ஓடுறாங்க. அப்படி அப்படி ஓடி 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர், 400 மீட்டர் ஓடணுமா இல்லையா? அப்படி ஓடுகிற பொழுது அந்த 200 மீட்டர் ஓடினதுக்கு பிறகு எருக்கீடு மற்றவங்களையெல்லாம் விட ரொம்ப முன்னுக்கு ஓட ஆரம்பிச்சு. இதுவரையும் யாருமே 400 மீட்டர் ஓடாத அளவுக்கு அவன் அத்தனை வேகமாக ஓடி அந்த 400 மீட்டரை வெற்றி பெற்று ஒலிம்பிக் மெடல் வாங்க. ஒலிம்பிக் மெடல்ல வெற்றி பெற்றது மெடல் வாங்கினது இல்லை, அந்த மாதிரி ஒரு லீடிங் இருந்து யாருமே ஓடினது இல்லைன்னு சொல்லி ஏதோ ஆண்டவரே அவனோட இருந்து ஓட வச்ச மாதிரி அவன் ஓடிருக்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவை, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், இந்த உலகத்தில் எனக்கு சாட்சி கொடுக்க மறுக்கிறவனை மறு உலகத்தில் அவனுக்கு நான் சாட்சி கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கேன். அப்ப ஆண்டவர வார்த்தைகளை விசுவாசித்து கனம் பண்ணுகிற பொழுது இந்த உலகத்துல இழப்புகள் நமக்கு இருக்கும், ஆனா பரலோகத்துக்கு உரியவைகளை நாம் ஒரு நாளும் இழக்க மாட்டோம். இங்க இழக்கிறதுல, இங்க சேர்த்து வைக்கிறதுல எங்க எத்தனை பேர் எங்க கொண்டு போக முடியும் யோசிச்சு பாருங்க. நான் பொத்தி பொத்தி பணத்தை கொடுத்து ஒரு 10 மாணிக்கல்ல சேர்த்து வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, அது ஒரு பெரிய பேங்கா புடிச்சு அந்த பேங்க்லயும் பணத்தை கட்டி யாரும் திருடிக்கிட்டு போகாம பாதுகாத்து வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. வருஷம் போக போக அதனுடைய விலை ரொம்ப மதிப்புள்ளதா போய் இருக்கு, ஆனா உங்க உயிர் போச்சு. கல்லுலாம் பேங்க்ல இருக்குது, கொண்டு போக முடியுமா? நீங்க போற இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஆவிக்குரிய விதமாக நம்ம சம்பாதிக்கிற அத்தனையும் அங்க நமக்கு தேவைப்படும், வீண் போகாது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி வாழ்கிற பொழுது ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். அவர் ஓய்வு நாளை வருகிறது என்று நினைத்து, அதை கர்த்தரே ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து உணர்ந்து, நம்முடைய ஆவிக்குரிய நன்மைக்காக அதை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதையும் நன்றாக உணர்ந்து, அந்த நாளை முழு பரிசுத்தமாக தேவனுக்கு என்று குடும்பத்தோடு வைத்திருக்கிற பொழுது நீங்க ஆவியில மனமகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கு. ஆண்டவரை எதிர்த்து வாழ்ந்து உயர்ந்தவன் ஒருவனுமே இல்லை. கர்த்தர் நமக்கு புத்தியை கொடுக்கிறது இந்த விஷயத்தில். ஓய்வுனால இன்னையிலிருந்து அடுத்து வருகிறனால அவர் பார்க்கிற விதமாக பார்க்க ஆரம்பிங்க. முதல்ல பாஸ்டர்ஸுக்கு முதல்ல அது அவசியம். கர்த்தர் பார்க்கிற விதமாக அதை பார்க்க ஆரம்பியுங்கள். அதனால அந்த விதமாக நடத்தி உங்களுடைய மக்களும் அந்த நாட்டின் அந்த நாளின் அருமை பெருமைகளை உணரும்படியாக செய்யும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு புத்தியையும் ஞானத்தையும் இந்த விஷயத்துல கொடுக்கணும். உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் பண்ணுங்க.